நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உளவியல் நோய்களில் ஒன்றான PTSD என்று அழைக்கப்படும் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், அதிர்ச்சிக்கு பின் ஏற்படுகின்ற மன அழுத்த கோளாறு பற்றி விளக்குகிறார் சிட்னியில் மனநல மருத்துவராக பணியாற்றும் திரு துரைரத்னம் சிவரூபன். அவரோடு உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
இன்று நாம் PTSD என்று அழைக்கப்படும் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்கின்ற உளவியல் பிரச்சினை குறித்து கலந்துரையாட உள்ளோம். முதலில் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் PTSD என்றால் என்ன என்று சொல்லுங்களேன் டாக்டர்.
PTSD என்றால் இப்ப தமிழ்ல சொல்றா அதிர்ச்சிக்கு பின் ஏற்படும் ஒரு மன அழுத்த கோளாறு. இது ஒரு வகையான ஆங்ஸைட்டி டிசார்டர். ஹெடிங்ல சொல்ற மாதிரி இது ஒரு ட்ரோமாக்கு பிறகு வார ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர். ஒருவர் ஒரு பாரிய தாக்கத்துக்கு பின்னர், உதாரணம் அதிர்ச்சி ஏற்படுத்தும் சம்பவத்துக்கு பின்னர் ஒருவர் கவலையினால் பாதினால் அவருக்கு PTSD வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப ஒரு PTSD வரணும்னா மூன்று முக்கிய அறிகுறிகள் இருக்க வேண்டும். ஒன்று, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஒரு பாரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவத்துடன் தொடர்பு பட்டவராக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு கார் ஆக்சிடென்ட், தீ விபத்து, ஹார்ட் அட்டாக், சர்ஜரி, ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவங்கள். அதோடு சேர்ந்து யுத்தம், யுத்தத்துக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருந்தால் PTSD வரக்கூடிய சான்சஸ் இருக்கு.
இப்போ PTSD எங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்?
இப்ப PTSD வந்து எல்லாருக்கும் வரப்போறதில்லை. வாழ்க்கையில இப்ப ஒரு கவலையான அதிர்ச்சிக்குள்ளான சம்பவங்களுக்குள்ளால போய் வருவோம். எல்லாருக்கும் உபயான PTSD வருவதில்லை. இப்ப முக்கிய ஒரு அறிகுறி வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து அவர் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும். முதல் சொன்ன உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதோடு சேர்ந்து இந்த கவலை வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக நீடிக்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லா அநேகமானவர்களுக்கு இப்ப கவலைகள் இருக்கும். ஆனால் ஒரு ரெண்டு மணிக்கு பிறகு, ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு அது தன்பாட்டில் நின்றுடும். சில பேருக்கு இந்த கவலைகள் தொடர்ச்சியாக நீண்ட காலத்தில் இருக்கும், ஒரு மாதத்துக்கு மேலாக. அதோட கவலைகள், சில பேர் கவலைகள் இருந்தாலும் அவர் இந்த நாளாந்த வேலைகளை ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார். ஆனா PTSD டயக்னோஸ் பண்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணி. நாளாந்த வேலைகளில் ஈடுபடுவதில் கஷ்டமாக இருக்கும். இந்த மூன்று முக்கிய அறிகுறிகளும் ஒரு PTSD டயக்னோஸ் பண்றதுக்கு முக்கியம். அதாவது அதிர்ச்சிக்குள்ளான சம்பவத்தில் தொடர்புபட்டிருக்க வேண்டும், குறைந்த ஒரு மாதத்துக்காக இந்த கவலை நீடிச்சு இருக்க வேண்டும், நாளாந்த வேலைகளை ஈடுபடுவது கஷ்டமா இருக்கும். இதோட சேர்ந்து மற்ற அறிகுறிகள் என்னவென்றால், அந்த அதிர்ச்சிக்குள்ளான சம்பவத்தை ஞாபகப்படுத்துவதில் கஷ்டமா இருக்கும். அதோட ஞாபகப்படுத்த சில பேர் தவிர்த்து கொள்ள பார்ப்பார்கள். அதோடு சேர்ந்து நித்திரை குழப்பம் இருக்கும், பசியின்மை இருக்கும், விரும்பி ரசிக்கும் காரியங்கள் செய்வது இப்பம் இல்லாம இருக்கும், எதிர்காலத்தை பெரிய நெகட்டிவ் எதிர்மறையமான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும். அதோட சில பல சட்டென கோபம் வரும், இல்ல எரிச்சல் வரும். சில அதோடு சேர்ந்து சில பல அவதான செல்வத்தில் அந்த கான்சென்ட்ரேஷன் பண்றதில் சிரமம் இருக்கும். சில வேளைகள் தேவைக்கு அதிகமாக கூடுதலான அவதானம் எடுப்பார்கள். உதாரணத்துக்கு ஒருவர் கார் ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தால் அவர் காரில் போகும்போது அடுத்த தடவை சுத்தி சுத்தி கவலை கமத்தோடு இருப்பார், ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்க போதும், இப்படியான அறிகுறிகள் இருக்கலாம்.
PTSD இருக்கும் ஒருவர் அந்த நீங்கள் கூறியது போல நீண்ட கவலைக்கு உள்ளாபவராக இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அவ்வாறு கவலைப்படுபவர்கள் அதிலிருந்து மீளுவதற்காக சில கெட்ட பழக்கங்களுக்குள்ளும் உள்ளாவது உண்டு என்று நான் வாசித்திருக்கின்றேன். உதாரணத்திற்கு ஆல்கஹால், அதற்கு அடிமையாவது, இப்படியான பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்படுவது உண்டு என்று வாசித்திருக்கின்றேன். இது உண்மையா டாக்டர்?
ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதாவது இப்ப PTSD இருக்கும்போது அவர்கள் அந்த நபருக்கு தான் PTSD பாதிக்கப்பட்டவர் என்று அவருக்கு தெரியாமல் இருக்கும். அநேகமாக இது ஒரு PTSD ஒரு மன நோய், இதுக்கு சிகிச்சையா எடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த அப்படி மனக்குழப்பத்தில் இருக்கும் போது இப்ப அவர் வந்து ஆல்கோஹால் அல்லது ட்ரக்ஸ்களை தேடி போவார்கள். என்ற அது வந்து அவருக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஆனா அது வந்து ஒரு ஒரு நிரந்தரமான அமைதியை கொடுக்காது. உண்மையா சொல்றா, அந்த ஆல்கோஹாலோ ட்ரக்ஸோ தேடி போய்க்க அந்த PTSD சிம்டம் வந்து கூட போகுது. ஆல்கோஹாலை ட்ரிங்க் பண்ணிக்க அதை சாந்தமாக இருப்பினும், ஆனா அதிர்ந்த ஒரு நாளுக்கு பிறகு அது அந்த PTSD சிம்டம் முந்தினம் பார்க்க வருஷாக இருக்கும்.
சரி, போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் PTSD யினால் பொதுவாக பாதிக்கப்படுபவர்கள் யார்? நீங்கள் சில உதாரணங்கள் கூறினீர்கள், இருந்தாலும் இப்போ ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இந்த உளவியல் பிரச்சனை அதிகமாக வர வாய்ப்புள்ளதா?
பிடிஎஸ் வந்து எவருக்கும் வரலாம், யாரும் இந்த பிடிஎஸ் கண்டிஷனால் பாதிக்கப்படலாம். அப்ப உண்மையான காரணம் யார் பாதிக்கப்படணும் யார் பாதிக்கப்பட மாட்டணும் என்று சொல்வது சரியான கஷ்டம். ஆனா சில காரணிகள் வந்து நாங்கள் எங்களுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். உதாரணத்துக்கு முந்தைய ட்ரோமா, ஏதாவது முந்தைய எப்படியான அதிர்ச்சிக்குள்ளான சம்பவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, மற்றது பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ் சொல்றது, அது குணாத ஆக்களுடைய குணாதிசயங்கள், சில பேர் ஒரே போன்ற பர்சனாலிட்டியா இருக்கிறோம், அவைக்கு வர சான்சஸ் கொஞ்சம் கூட இருக்கு. ஆண்களோட ஒப்படைக்க பெண்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. இந்த பிடிஎஸ்டி வந்து சிறுவர்கள் முதல் வயது முடிந்தவர்கள் எந்த எந்த வயதிலும் இது ஏற்படலாம். இது அவைந்த பிள்ளை இல்ல, இது அவைந்த வீக்னஸ் இல்ல, இது வந்து யாருக்கும் ஏற்படலாம். ஆஸ்திரேலியால 10 நபர்ல ஒரு நபர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு ஆங்ஸைட்டி டிசோர்டர் அல்லது பிடிஎஸ்டி டிசோர்டரால பாதிக்கப்படலாம்.
இந்த நோயை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? எவ்வகையான சிகிச்சை முறைகள் இதற்கு உள்ளன என்று சொல்லுங்களேன்.
இந்த நோய் நிச்சயமாக குணப்படுத்தலாம். அப்ப முதல் வந்து நாங்கள் இந்த நோய் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா, அறியணும். அப்ப இப்படி எப்படி அந்த அறிகுறிகளை இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக உதவியை நாடணும். இப்ப இதுக்கு ரெண்டு வகையான மருத்துவம் இருக்குது. ஒன்று மன தத்துவ மருத்துவம், கவுன்சிலிங் சொல்றது. மன தத்துவ மருத்துவம் வந்து ஒருவர் குணமாவதற்கு உதவுவதோட இந்த பிடிஎஸ்டி வந்து திரும்பி வாரதுக்கும் தடுக்கிறதுக்கு உதவும். பொதுவாக இது மிக சிறப்பான மருத்துவம், அதாவது லாட் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இந்த மருத்துவம் வந்து பிடிஎஸ்டிக்கு இதுல இருந்து விடுபடுறதுக்கு உதவும்னு சொல்லி. மன தத்துவ மருத்துவம்னு சொன்னா இது ஒருவரின் சிந்தனைகளை மாற்ற உதவுவதுடன் சில சந்தர்ப்பங்கள் நடைமுறையை மாற்றிவிடும். அப்ப இது வந்து ஒரு பிடிஎஸ்டி குணப்படுத்துவதோட எதிர்காலத்துக்கும் இது உதவியா இருக்கு.
கவுன்சிலிங் மூலமாகவே இந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று கூறுகிறீர்கள், அப்படியா?
ஆமா, ஒழுங்கான பிடிஎஸ்டியை குணப்படுத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கவுன்சிலர் ஒரு சைக்காலஜிஸ்டால இந்த பிடிஎஸ்டியை முழுமையாக குணப்படுத்த முடியும். அந்த சில வேளைகள் கவுன்சிலிங் மட்டும் போதுமானதாக இருக்காது, அந்த சந்தர்ப்பங்களில் மருந்தும் எடுக்க வேண்டி வரலாம். உதாரணத்துக்கு ஒருவர் கவுன்சிலிங் எடுக்கிறார், 10 தரம் கவுன்சிலிங் பார்த்துட்டார், சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகல, அறிகுறிகள் இம்ப்ரூவ் ஆகவில்லைன்னு சொன்னார், உங்களோட ஜிபி தொடர்பு கொண்டு ஒரு சைக்காட்ரிஸ்டை பார்க்கறதுக்குரிய வழிமுறைகளை பார்க்க வேண்டும். அதுக்குரிய பிடிஎஸ்டிக்கு உதவுறதுக்கு பல வகையான மருந்துகள் இருக்கு. அந்த சைக்காட்ரிஸ்டை கலந்து ஆலோசித்து எது அவருக்கு ஒத்து வருகின்ற மருந்தோ அதை எடுப்பதன் மூலம் பிடிஎஸ்டியை குணப்படுத்த முடியும். ஒருவர் மருந்து எடுக்க தொடங்குவேன்னு சொன்னால், இப்போ மன அழுத்தத்துக்கோ அல்லதுக்கு டிப்ரெஷனுக்கோ அந்த மருந்து குறைந்தது 12 மாதம் தொடக்கம் 18 மாதம் வரை எடுத்தாக வேண்டும். இடையில ஏர்லியா நிப்பாட்டினால் எவிடன்ஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, இப்ப 12 மாதத்துக்கோ 18 மாதத்துக்கு மருந்து நிப்பாட்டினால் இந்த பிடிஎஸ்டி திரும்பி வாரத்துக்கு சான்சஸ் கூட. அதனால நார்மல் ரெக்கமெண்டேஷன் வந்து குறைந்தது 12 மாதம் தொடக்கம் 18 மாதம் எடுக்க வேண்டும். அதன் பின்பு டாக்டருடன் கலந்து ஆலோசிப்பு, சைக்காலஜிஸ்டுடன் கலந்து ஆலோசிப்பு, நீண்ட காலத்துக்கு கண்டினியூ பண்ண வேண்டுமா இல்லாட்டிக்கு நிப்பாட்டலாமா கலந்து ஆலோசிக்க வேண்டும்.
ஆனால் மனநலம் சம்பந்தமான இப்படியான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் உட்கொள்ளும் போது பக்க விளைவுகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிடிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்படியான பக்க விளைவுகள் இருக்கும் மருந்துகள் எடுக்கும் போது?
ஆம், எல்லா மருந்துகளுமே பக்க விளைவுகள் இருக்குது. பிடிஎஸ்டி மருந்து எடுக்க லைக் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து பக்க விளைவுகள் இருக்கு. ஒவ்வொரு மருந்தும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதே நேரம் எல்லாரும் ஒரே விதமான பக்க விளைவுகளை உணர்வதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதில்லை. இப்ப மருந்து ஒன்று எடுக்க வேண்டும்னு சொன்னால் அந்த டாக்டர் வந்து அந்த நபருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அந்த மருந்துகளுடைய பெனிஃபிட் என்ன, அந்த மருந்தால் வர பக்க விளைவுகள் என்ன. அந்த பக்க விளைவுகள் வந்து சில வேளை கொஞ்ச காலம் இருந்துட்டு நின்றுடும். பக்க விளைவு தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் அந்த டாக்டரை கலந்து ஆலோசித்து மருந்தின் டோசேஜ குறைக்கிறதோ இல்லாட்டி வேறு மருந்துக்கு மாற்றுறதோ அதை கலந்து ஆலோசிக்க வேண்டும்.
பொதுவாகவே இப்படியான உளவியல் பாதிப்புகள் வராமல் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் டாக்டர்?
பிடிஎஸ்டி வந்து இப்ப யாருக்கும் வரலாம், எப்பவும் வரலாம். ஆனால் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், உதாரணத்துக்கு குட் டயட், குட் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன், அதாவது மசில ரிலாக்ஸ் பண்ற மாதிரி எக்ஸசைஸ்கள், தியானம் அப்படியானது உதவி செய்யும். அதோட சச்செல்லாம் இப்படி தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அவற்றை உடனுக்குடனே தீர்த்து விடுற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். சச்சில் ஏதும் ஏர்லியாவே ஏதும் பிரச்சனை இருக்குமா சொன்னால் அது ஏர்லியாவே ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்களோட டாக்டரோட கலைக்கிறது முக்கியம். மதுமானம் மற்றது ட்ராக்ஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணணும். அப்படியான இதுகளை செய்யும் போது பிடிஎஸ்டி வர சான்ஸ் குறைக்கலாம்.
மிக்க நன்றி டாக்டர். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.